सर्वं भंक्त्वा तनुर्यो पलमभितनुषो रक्षहं कुञ्चरं तं मल्हां सानूरपूर्वानपि सहसहचो मर्दयं स्तुङ्कमञ्चात् पोजेसं पादयित्वा व्यसुमकृतनिचान् नन्तयन् प्राप्य कर्कात् द्वैचं संसकारमाप्तो गुरुमथविदितो शेषवित्योश्वतान्माम். சிவபெருமானின் வில்லை முறித்தவரும் அந்த வில்லை காப்பதற்காக நியமித்திருந்தவர்களை கொன்றவரும் குபலயாபீடம் என்னும் யானையையும் மாவுத்தனையும் மாய்த்தவரும் தனது தமையனுடன் சானூரன் முதலான குஸ்தி சண்டை பயில்வான்களான மல்லர்களை கொன்றவரும் உயரமான உயர்ந்ததான மஞ்சத்தில் இருந்த வண்ணம் கம்சனை கீழே தள்ளி கொன்றவரும் அதனால் தன்னை நம்பினோரை மகிழ்வித்தவரும் கார்காசாரியரால் உபநயனம் செய்விக்கப்பட்டவரும் அனைத்தையும் அறிந்திருந்த போதிலும் உலக வழக்கத்திற்கிணங்க உலகை ரட்சிக்கும் பொருட்டு சாந்தபணி எனும் குருவினிடம் வித்யாபியாசம் கற்றவருமான ஸ்ரீ கிருஷ்ணர் நம்மை காப்பாற்றட்டும்.
பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் எழுதிய கிருஷ்ண சாரித்திர மஞ்சரியில 11வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். பாருங்க, திரிவக்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய நறுவன திரீவங்கள் கொண்டு வந்தா கிருஷ்ணனையும் பலராமனையும் பார்த்து ஆனந்தமா நறுமண பூச்சு பூசினதுனாலே அவளுடைய மூணு விதமான கோணலை நிமிர்த்தி ஒரு அழகிய என்ன சொல்லுது மாதுவாக்கினான் கண்ணன். அப்படியே வந்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா தனுர் வேள்வி நடக்கும் இடத்தை அந்த நகரவாசிகள்கிட்ட எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சு அப்படி நடந்துட்டு வரும்போது ஒரு பெரிய வில்லை பார்த்தான். அது இந்திரனுடைய வில் மாதிரி இருந்தது அப்படின்னு அங்க அதை சுத்தி அந்த வில்லை சுத்தி பாத்தீங்கன்னா பல வீரர்கள் அந்த வில்லை பாதுகாப்பதற்காக நின்று கொண்டிருந்தார்கள். பல விதமான மலர்களால அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. இப்போ என்னன்னா கிருஷ்ணன் பார்த்தான் வேணுமனே அந்த வில்லை காத்துட்டு இருக்கிறவங்க கிருஷ்ணன் அழைச்சு இந்த வில்லை உடைக்கும்படி சொன்ன உடனே பாருங்க இதெல்லாம் கிருஷ்ணனுக்கு கம்சனால் ஏற்கனவே திட்டமிட்டு என்ன சொல்லுது செய்யக்கூடிய பரீட்சைகள். ஆனா கிருஷ்ணன் என்ன செய்தான், எல்லாரும் கண் இமைக்கும் நேரத்தில் தன்னுடைய இடது கையால் விளையாட்டாக அந்த வில்லை எடுத்தான். ஒரே நொடியில நான் ஏற்று இழுத்து ஒரு மத யானை கரும்பை முறிப்பது போல வில்லை முறித்தான் கண்ணன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாருங்க. முதல் ஸ்லோகத்துல முதல் வரியில இந்த ஆனந்தமான வைபவத்தை ஸ்ரீ ராகவேந்திரர் அந்த கிருஷ்ணனுடைய மகிமையை அவ்வளவு அழகா வர்ணிக்கிறார். அந்த வில் முறிந்த அந்த ஒளி என்னாச்சு, விண்ணிலையும் மண்ணிலையும் நான்கு திசைகளிலும் பரவியது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே கம்சன் பயம்தான். அப்போ அந்த காப்பாளர்கள் இருந்தாங்கல்ல, உடனே கோபம் கொண்டு உடனே கண்ணனை பிடிக்க விரும்பி துரத்தினான். எந்த வில்லை உடைச்சானோ அந்த வில்லனுடைய பாகத்தினாலேயே அந்த வில்லை காத்தவர்களையும் கொன்றான் கண்ணன். பாருங்க, இதெல்லாம் நடந்து முடிந்த உடனே இரவு நேரம் ஆச்சு. இனிமேல் நாம எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தங்கி இருந்தாங்களோ அந்த இடத்துக்கே வந்து சேர்ந்தான் கண்ணன். பாருங்க, எப்ப அந்த சப்தம் கேட்டானோ அந்த கம்சன் மனதில் பயம் பற்றி கொண்டது. கிருஷ்ணன் பலராமன் என்ன செய்தார்கள், ஆனந்தமாக போனாங்க. ராத்திரி நேரம் கை கால் கழுவி பால் உணவு உண்டு ஆனந்தமான நித்திரை செய்தார்கள். சுவாமிக்கு என்னைக்குமே நித்திரை இல்லை. ஆனால் அவதார காரியத்தில் எழுதும் போது கிருஷ்ண பலராமர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. ஆனா அன்றைய இரவு முழுதும் கம்சனுக்கு தூக்கமே வரல. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலவிதமான துர்ஸ்வப்னங்கள் கம்சனுக்கு விழுந்ததுன்னு சொல்றாங்க. என்னன்னா, ஒரு கண்ணாடியிலோ நீரிலோ பார்க்கிறச்சே அவனுடைய உடம்புல தலை இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு 9 விதமான காரணத்தை பாகவன் சொல்லுது. ரெண்டு சூரிய சந்திரர்கள் இருப்பது போல தெரிகிறது. 3வது தன்னுடைய நிழல்லையே துவாரம் விழுவது போல இருப்பது. 3. 4வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதை பொத்தி இருக்கும் போது இதய துடிப்பு நம்மாலேயே உணர முடியாமல் இருப்பது. ரைட். 4வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரங்கள் எல்லாம் பொன்னிறமாக காட்சி அளிப்பது. சரி, சேற்றிலும் மணலும் தன்னுடைய காலடி பதியாமல் இருப்பது. சரி, அது மட்டுமல்ல, கனவிலே தினத்தை தழுவிக் கொள்வது போல, விஷம் உண்பது போல, எண்ணெய் தேய்த்துக் கொண்டு சிகப்பு அரளி மாலை அணிந்து தன்னந்தனியே கழுதை மேலே ஏறி செல்வது போல. இப்ப நான் 9 விஷயம் சொல்லியிருக்கேன். இது எல்லாம் கம்சனுக்கு அன்று ராத்திரி, இது எல்லாமே என்ன சொல்லுது, இந்த ஸ்வப்னத்திலேயே தீய சகுனங்கள் அப்படின்னு சொல்வாங்கல்ல, தன்னுடைய தோல்வி தன்னுடைய மரணம் நெருங்குவதை உணர்த்தக்கூடிய சகுனங்கள். அன்று இரவு முழுக்கும் கம்சன் தூங்கல. பாருங்க, கெட்டவாளுக்கு அவ்வளவு லேசுர மன அமைதி கொடுக்கறது இல்லை ஆண்டவன். ஆனா ஆனந்தமா அயருந்து இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்தான், வில்லை உடுத்தான், அவனுடைய வேலை இருந்து சுகமா இருக்கான் கண்ணன். நல்லவர்களுக்கு எப்பவுமே அந்த சுகபோகம் உண்டு அப்படிங்கிற ஒரு நீதியை சொல்றான். இரவு முடிஞ்சு ஆனந்தமா காலையில எந்திரிச்சான். உடனே யுத்த அரங்கம், அங்க எல்லா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மேடையில எல்லாம் அந்த நகரத்துல இருக்கக்கூடிய அந்தணர்கள், சத்திரியர்கள், நாட்டு மக்கள், அரசர்கள் எல்லாம் அவங்க அவங்க ஆசனத்துல உட்கார்ந்துருக்காங்க. கம்சன் மந்திரிகள் புடை சூழ அந்த அரியாசனத்துல ஆழ்ந்த மாதிரி மனசுல பயத்தோடு அமர்ந்திருந்தான் அப்படின்னு எழுதிருந்தாங்க. மல்லர்கள் நல்ல அலங்காரம் பண்ணிட்டு, அதுவும் யாரு, சானூரன், முஷ்டிகன், கூடன், சலன், தோசலன், இவங்க 5 பேரும் இந்த மல் வித்தையில என்ன பெரிய பராக்கிரமசாலிகள். என்ன கம்சனுடைய எண்ணம்னா, எப்படியாவது சண்டை போட வச்சு கிருஷ்ணனை கொல்லணும், அதை பார்த்து தான் ஆனந்தப்படணும் அப்படிங்கறதே கம்சனுடைய எண்ணம். ஆனா அவன் நினைக்கிறது ஒண்ணு, காலையில எந்திரிச்சாங்க ஆனந்தமா என்ன சொல்லுது, சந்தியாவந்தனம் செய்தார்கள் எழுதுறாங்க. பாருங்க, அவதாரம்னு பண்ணா ஆனந்தமா அவனுடைய காரியத்தை எவ்வளவு அழகா செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறாங்க. முடிச்சுட்டு நேரா வந்தா பாருங்க, அங்கே வாயில்லையே குவளையா பீடம் அப்படிங்கிற ஒரு பெரிய யானை நின்றுச்சு. முதல் ஸ்டெப் என்னன்னா, அந்த யானை பாதன் யார சொல்றாலோ அந்த யானை உடனே அவனை கொல்லக்கூடிய அளவுக்கு பயிற்சி கொடுத்திருந்தாங்க. சரி, உடனே என்ன பண்ணா, அந்த கண்ணன் இடுப்பில் கச்சம் கட்டி கொண்டான். சரி, கேசத்தை வாரி முடித்து கொண்டான். ஏன்னா யானையோடு சண்டை போட போறோம்ல, முதல்ல என்ன சொல்லுது, தன்னை தயார்படுத்திக் கொள்றானாம். உடனே யானை பாகன் யானையை ஏவினான். சரி, உடனே என்னாச்சு, அந்த யானை கிருஷ்ணனை விரட்டியது. தும்பிக்கையால் வேகமாக பிடிக்க எத்தனைத்தது. அதிலிருந்து நைசா கிருஷ்ணன் நழுவி அவன் என்ன செய்தான், அந்த 4 கால்களுக்கு நடுவில் ஒளிந்து கொண்டான். யானை சுத்தி முத்தம் பார்த்தாலும் கிருஷ்ணனை காணும். கிருஷ்ணன் எங்க இருக்குன்னா, 4 காலுக்கு நடுவில் உட்கார்ந்துட்டு இருக்கான். எங்கேயும் காணலைன உடனே அந்த யானைக்கு வெறி பிடித்து மோப்ப சக்தியால் அந்த இடத்தை உடந்து அந்த துதிக்கையால கிருஷ்ணனை பற்றியது. அதையும் மீறி என்ன, ஒரு கருடன் பாம்பை இழுப்பது போல யானையினுடைய வாளை பிடித்து 25 வில் தூரம் கரகர கரகரன்னு சுத்தி என்ன செய்தான், அந்த யானையினுடைய தும்பிக்கையே பிடுங்கி அதனாலேயே அந்த குவளையா பீட்டம் என்கின்ற யானையை வதம் செய்தான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறாங்க. பாருங்க, யானையை வைத்து கிருஷ்ணனை என்ன சொல்றது, கொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தீய எண்ணத்தை வச்சிருந்தான் கம்சன். ஆனால் அந்த குவளையா பீட்டம் என்கிற யானையை என்ன சொல்றது, விளையாட்டாக வதம் செய்தான். பாருங்க, உடம்புல ரத்தம், கையில யானையினுடைய தந்தத்தோட அந்த அரங்கத்துல நுழையிறான். யாரு, கிருஷ்ணனும் பலராமனும் அத்தனை பேரும் ஆனந்தமா உட்கார்ந்துருக்கிறாங்க. பாருங்க, உடனே சரி கிருஷ்ண பலராமனை பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா தெரிஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, மன்னர்கள் பார்க்கும்போது கண்ணனை பார்த்தால் இடியாக தெரிந்தது, சரி மாந்தருக்கு மனிதர் குல மாணிக்கமாக தெரிந்தது, மாதருக்கு மன்மதனாக காட்சியளித்தான், கோபர்களுக்கு அவன் அன்பான கோபாலனாக காட்சியளித்தான், தீய அரசர்களாக இருந்தால் அவர்களை அடக்கி ஆள்பவனாக காட்சியளித்தான். சரி, பெற்றோருக்கு குழந்தையாக, கம்சனுக்கு யமனாக, தத்துவமே உணராதவருக்கு அற்புதமான பயங்கர மனிதனாக, யோகிகளுக்கும் பக்தர்களுக்கும் பரபிரம்மமாக, விஷ்ணி குலத்தவர்க்கு தாங்கள் வழிபடும் இஷ்ட தெய்வமாக காட்சியளித்தான். கிருஷ்ண பலராமன் வரக்கூடிய காட்சியே அந்த அரசவையில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா காட்சி கொடுத்து அவங்களுக்கு ஆனந்தத்தையும் பயத்தையும் ஊட்டினான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நேரத்துல என்னாச்சு, அந்த சானூரன் முஷ்டிகன் வந்து குவளையா பீடம் யானைய கொன்றது ஒரு பட்சம் இருக்கட்டும், நாம ரெண்டு பேரும் மன்னர் அரங்குல சண்டை போடலாம், சண்டை போட்டு அரசனா இருக்கக்கூடிய கம்சனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சண்டைக்கு கூப்பிடுறாங்க. ஏன்னா கிருஷ்ணனை அந்த இடத்துக்கு வரவழைக்கிறதே கிருஷ்ணனை வதம் செய்யறதுக்காகத்தான். அப்போ வேணுமனே அந்த சானூரன் என்ன செய்யறான், அந்த மல்ல அரங்கத்திலே கிருஷ்ணா வா, கிருஷ்ணனை என்ன சொல்லுது, கம்சனை சந்தோஷப்படுத்த சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது, கோபுரா சாமான்யம் இல்லே கிருஷ்ணன் என்ன சாமான்யமா, உடனே தானும் மல்லன் அரங்கில் உள்ளே நுழைஞ்சான். என்ன ஆச்சு தெரியுங்களா, கையோடு கையுத்தம், காலோடு காலுத்தம், முஷ்டியோடு முஷ்டி யுத்தம், முழங்காலுக்கும் முழங்காலுக்கும் சண்டம், தலைய தலைய மோதி, மார்புகளும் மார்புகளும் மோதி, எல்லாரும் பாக்குறாங்க சானூரன் எவ்வளவு பெரிய மல்லன், இது பார்த்தா குழந்தையா இருக்கா, இந்த குழந்தை கிருஷ்ணனை இப்படி ஒரு சண்டை போட வைக்கிறாங்களே, இது நீதியா, இதை அரசர்கள் பார்த்துட்டு இருக்காங்களே, இது தர்மமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா அந்த காட்சிய பார்க்க சகிக்காம தலையை கவிழ்ந்தனர். அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இது 11 வயது பாலகன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லை, இவங்களை எல்லாம் அழிக்க வந்த காலன் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. அப்ப என்னாச்சு, கண்ணன் என்ன செஞ்சான், நேரா கண்ணனுடைய மார்பிலேயே தாக்க ஆரம்பிச்சான். யாரு, சானூரன் சும்மா விடுவானா, அந்த முஷ்டியை வேகமாக சுழற்றி தரையில் ஓங்கி அடிக்க சானூரன் மாண்டான். பாருங்க, இப்ப என்னாச்சு, குவளையா பீட்டம் யானை மூலமாகவும் கிருஷ்ணனை கொல்ல முடியல, மல்லர்னுடைய அரங்கில இருக்கக்கூடிய அந்த சானூரனோடு யுத்தம் பண்ணியும் இப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த விதமான பலனும் இல்லை. இப்ப இந்த நேரத்துல பயங்கர கோபம் வந்துருச்சு, யாருக்கு, கம்சனுக்கு. அந்த நேரத்துல அந்த கம்சன் சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா, உடனே என்ன செய்யுங்க, அந்த பலராம கிருஷ்ணனை இந்த நகர விட்டு வெளியேற்றுங்க. ஏன்னா பயம் வந்துட்டா இவனை இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இங்க வச்சிருக்க கூடாது, கோபர்களின் செல்வத்தை பறிமுதல் செய்யுங்க. சரி, அடுத்து என்ன செய்யணும்? மதிக்கட்ட நந்தனை சிறையில் இடுங்கள். இப்ப இவனுடைய கோபம் கண்ணன் மேல மட்டும் இல்ல, கண்ணனுடைய பக்தன் மேலேயும் மனுஷு. உடனே இதைய சொல்ல சொல்ல நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், கண்ணனை எது வேணாலும் சொல்லலாம், கண்ணனுடைய பக்தனை ஏதாவது சொன்னா அவனால பொறுத்துக்க முடியாது. என்ன செய்தான் தெரியுங்களா? உடனே அங்கிருந்த நேர கம்சனுடைய இறக்கையை நேர பறந்து அவன பக்கத்துல போய் நின்னான். இப்ப கம்சனுடைய அவன் எந்த ஒரு ஆசனத்துல அமர்ந்திருந்தானோ அவனை முன்னாடி சினம் கொண்டு அந்த மஞ்சத்தில் தாவி ஏறினான். சரி, தனக்கு யமனே நெருங்கி வந்துட்டு இருக்கிற மாதிரி அந்த கிருஷ்ணனை பார்க்கும் போதெல்லாம் யம பயம். இப்ப என்னாச்சு? ரொம்ப பக்கமா வந்தாச்சு. உடனே கத்தியையும் கேடத்தையும் கையில எடுத்தான். யாரு? கம்சன். அவன் வாளேந்து அந்த கத்தியை உபயோகிக்கிறதுக்கு முன்னாடியே பாருங்க, கழுகு போல இடவும் விளமும் விரைவாக தாக்க வருக அந்த கம்சனை என்ன செய்தான்? உக்கிரமான பராக்கிரமம் உடைய கிருஷ்ணன் என்ன செய்தான்? ஒரு கருடன் பாம்பை பிடிப்பது போல வலுவாக பிடித்தான் அப்படின்னு எழுதுறாங்க. சரி, என்னாச்சு? அந்த மஞ்சத்துல இருந்து கீழே அரங்கத்துல தள்ளி அங்கிருந்து தாவி அவனுடைய மார்பிலே குதித்தான். அந்த குதித்த வேகத்திலே கம்சன் இறந்தான் அப்படின்னு பாருங்க. அவதார காரியம் ஆனந்தமா இப்படி நிறைவேறுது. ஏன்னா கம்ச சானூர மர்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா, கம்சனே வதம் செய்யாச்சு. எவ்வளவு விஷயத்தை பிளான் பண்ணி கிருஷ்ணனை இங்க வரவழைச்சு எப்படியாச்சும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ விதமான வேலைகள் செய்தும் ஒரு துளி கூட கிருஷ்ண பகவானை எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா தீயவர்களை அழித்து நல்லவர்களை காக்கிறதுக்காகவே அவனுடைய அவதாரம் இல்லையா. எல்லாரும் சஜ்ஜனர்கள் நன்று நன்று அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் எழுப்ப மேலே பார்த்தீங்கன்னா துந்துவி முழங்குது, புஷ்ப விருஷ்டி ஆனந்தமா விலகுது. அங்க மேல இருந்து தேவான் தேவத்திற்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா சுவாமியினுடைய அவதார காரியம் இவ்வளவு அழகா நடந்ததே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். உடனே என்ன செய்தான்? தன்னுடைய பெற்றோர்கள் யாரு? வசுதேவன், தேவகி சிறையில இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் சிறையில் இருந்து வெளியே கொண்டு வந்தான். இந்த பக்கம் நந்தகோபன் யசோதா, இந்த பக்கம் வசுதேவனும் தேவகி, நடுவுல கிருஷ்ணன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த உலகத்துல யாருக்கு அவதாரமா பிறந்தான் அப்படின்னா வசுதேவனுக்கும் தேவகிக்கும் குழந்தையாக அவதாரம் செய்தான்னு பார்த்தோம். ஒரே இரவு ஒரு நிமிஷம் கூட அவங்களோட இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. ஆனா அந்த பால்ய பருவம் அந்த விளையாட்டு இது அத்தனையும் எங்க செய்தான் அப்படின்னா நந்தகோபா யசோதா இருக்கக்கூடிய கோகுல விருந்தாவனத்துல செய்தான். இப்ப என்னாச்சு? இந்த பக்கம் தேவகி கண்கள்ல இருந்து ஆனந்தமா மழமழையா தார தாரையா தண்ணி, இந்த பக்கம் யசோதை கண்கள்ல இருந்து தண்ணி. ஒருத்த பெத்தவ ஒருத்தி வளர்த்தவ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல கிருஷ்ணன். பாருங்க, இதுதான் ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை. யாரை தேற்றுவது? ரெண்டு பேருக்குமே ரொம்ப சந்தோஷம். அப்போ தேவகி கிட்டே போய் பக்கத்துல போய் கிருஷ்ணன் சொன்னா, அம்மா இப்போ 11 வயசு ஆயிடுச்சு கண்ணனுக்கு. இந்த 11 வருஷமும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையினால கம்சன் மேல இருக்கக்கூடிய பயத்தினால, பயம் யாருக்கு? கண்ணனுக்கு அல்ல, வசுதேவன் தேவைக்கு, அந்த நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயமா இருந்துச்சு இல்லையா. அப்போ வேற வழியே இல்லாம உன்னை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துருச்சு, இனி நான் உன்னை பிரியேன் அப்படின்னு சொல்லிட்டு வசுதேவர் தேவகிக்கு ஆனந்தமா அந்த வாக்கு கொடுக்க அந்த நந்தகோபன் ஏசாவை, நான் தடுத்தலுக்கு கண்ணா எங்களை மறந்துட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, 11 வருஷம் ஒரு குழந்தைய வளர்த்து அந்த குழந்தைய பிரிக்கணும்னா அந்த மனசுல எவ்வளவு விதமான ஏக்கம் துன்பம் துயரம் இருக்கும் பாருங்க. அந்த துக்கத்தை யசோதா தாங்க முடியல. ஏன்னா வரும்போது எல்லாம் ஆனந்தமா சேர்ந்து வந்தா, போகும்போது கண்ணனை விட்டு போகணுமே அப்படிங்கிற ஏக்கம். அப்போ அவ ரெண்டு பேருக்கும் ஆறுதல் சொன்னான், கவலைப்பட வேண்டாம், நான் இங்க சில வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டி இருக்கு, அடுத்து முடிஞ்ச உடனே கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தகோப்பனுக்கும் யசோதைக்கும் ஆறுதல் சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தான் கண்ணன். உடனே எல்லாம் பெரியவங்க எல்லாம் டிசைட் பண்ணாங்க. என்ன டிசைட் பண்ணாங்க, 11 வருஷம் ஆகியும் இந்த கண்ணனுக்கு இன்னும் உபநயனம் ஆகலே, அப்படின்னா பூணூல் கல்யாணம் ஆகலே. உடனே குல புரோகிதர் யார், அவர் கர்காச்சாரியார், அவரை அழைச்சு ஆனந்தமா உபநயனம் ஆச்சு. எப்ப உபநயனம் ஆச்சோ உடனே குருகுல வாசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியமம். அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷ்ணு குலத்தை சேர்ந்த அவந்தி நகர்ல, பாருங்க அவந்தி நகர்ல வசிக்கக்கூடிய காஷ்யப கோத்திரத்தை சேர்ந்த சாந்திபினி ரிஷியை அணுகினார்கள். யாரு, வசுதேவனும் தேவகியும் கிருஷ்ணனை அழைச்சிட்டு. பாருங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிருஷ்ணனுக்கு இனிமேல் படிக்க கூடியது அப்படின்னு எதுவுமே இல்லை, ஆனா அவதாரம்னு செஞ்சுட்டா உபநயனம்னு ஆகணும். அப்போ குருகுல வாசம் அப்படிங்கறது எல்லாருமே பயின்று குரு மூலமாக பாடத்தை படிக்கணும் அப்படிங்கிற அந்த பாடம் நமக்கு சொல்றதுக்காக ஒரு மாணவனாக சாந்திபினி ரிஷியிடம் குருகுல வாசத்திற்காக கிருஷ்ணன் சேர்ந்தான். பாருங்க எவ்வளவு பெரிய விருத்தாந்தம் பாருங்க. அந்த விருத்தாந்தத்தை ஒரு 4 ஸ்லோகத்துல ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பாருங்க இப்படி எழுதுறாருன்னா, முதல்ல இந்த முழுமையான கிரந்தம் அத்தனையும் தீர்க்கமாய் தெரிஞ்சவர் அவர் ராகவேந்திர. அது அத்தனையும் தெரிஞ்சுட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த சுவையோ அந்த காட்சிகளோ ஒரு துளி கூட மாறாம ஒரு சிறிய ஸ்லோகத்துக்குள்ள அவ்வளவு பெரிய ரகசியங்களை உள்ளடக்கி வச்சு தன்னுடைய பக்தர்கள் எல்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த கிரந்தத்தை தொடும் போது கிருஷ்ணனுடைய மகிமையை எல்லாரும் தெரியணும் அப்படிங்கறதுக்காக கிரந்த ரூபத்துல நமக்கு கொடுத்திருக்கிற அந்த குருராஜருக்கு நாம எத்தனை நன்றி சொல்லணும். இப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த அந்த கிருஷ்ணன் என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 11வது ஸ்லோகத்தை முடிக்கிறாரு. இன்னும் பலவிதமான வைபவங்கள் இருக்கு ஆச்சுங்களா, இதெல்லாம் நடக்கிறது சாட்சாத் குருராஜனுடைய கருணையினாலே அப்படின்னு சொல்லிட்டு பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்ப விரக்ஷாய நமதாம் காமதேனுவே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.